கங்கை அணிந்தவா கண்டோ
சுப்பிரமணியர் ஆலயம் வழங்கும் இந்த ஆன்மீக நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ இருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் வணக்கம். 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 இன்றைய தியானம் உடையவன். உடையவனே, நீ உயிருக்கு உயிர், நான் உனது உடைமை. உன்னை மறந்தால் நான் உயிரற்ற உடல் ஆகிவிடுவேன். உன்னை உணரும் அளவு நான் உருப்படுகின்றேன். மின்விளக்கில் தோன்றும் வெளிச்சம் அதற்கு சொந்தமானது போன்றிருக்கின்றது. ஒரு விளக்கில் அதிக வெளிச்சத்தையும் மற்றொன்றில் குறைந்த வெளிச்சத்தையும் காணுகின்றோம். மற்ற அவை அனைத்திற்கும் ஜனனி ஒன்றே. ஜனனிக்கு சொந்தமாகும் அளவு ஒரு விளக்கின் வெளிச்சம் தடையின்றி உலர்கின்றது. நாம் கடவுளுக்கு உடமையாகும் அளவு கடவுளின் தன்மை நம்பால் பொலியும். அவர் உடையவர், நாம் உடைமை. உடையானே, உனையல்லாது உறுதுணை மற்றறியேன் என்பார் மாணிக்க வாசகர். அன்பர்களே, நமது திருக்கோவில் 3ஆம் ஆண்டு நிறைவுற்று 4ஆம் ஆண்டில் காலடி எடுத்து வைக்கும் இந்த விழாவினை வரும் ஞாயிற்றுக்கிழமை 29ஆம் நாள் மிகவும் சிறப்பாக கொண்டாட இருக்கின்றோம். வருஷ அபிஷேகமாக நடைபெறும் இந்த விழா அன்று மாலை சித்ரா பௌர்ணமி திருவிளக்கு பூஜையாக மலரும். காலை 9:30 அளவில் விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாவஜனம், கலச பூஜை, கணபதி ஹோமம், ஸ்கந்த ஹோமம், ருத்ரஹோமம், சக்தி ஹோமம், சுதர்சன ஹோமம், நவகிரக ஹோமம், காலபைரவர், மதுரை வீரர், முனீஸ்வரர் ஹோமம் மற்றும் பூரணாகதியுடன் நிறைவுற்று திரவிய அபிஷேகம் மற்றும் அலங்காரம் தீபாராதனையுடன் அன்றைய காலை பூசை நிறைவேறும். அதுபோன்று அன்று மாலை 7 மணி அளவில் விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கும் இந்த விழா திருவிளக்கு பூஜையாக மலர்ந்து 8:30 அளவில் சிறப்பு ஆரத்தி அர்ச்சனை மகா பிரசாதங்களுடன் நிறைவேறும். அன்பர்களே, இந்த விழாவில் நீங்களும் உங்கள் குடும்பம் நண்பர்கள் சூழ வந்திருந்து விழாவிலே பங்கேற்று இறையருள் பெறுமாறு உங்கள் அனைவரையும் வேண்டிக் கொள்ளுகின்றோம். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். குப்பையில் வைரக்கல். ஒரு ஊரில் ஒரு மகான் ஒருவர் இருந்தார். இறைவனை புகழ்ந்து பாடல்கள் இயற்றி அவற்றை பாடியபடியே பிச்சை எடுப்பார். பிச்சை பொருளை அவர் மனைவி சமைப்பார். அதை துறவிகளுக்கு அளித்தது போக மீதியை உண்பார். எளியவரான அந்த மகானின் செயல் பற்றி அந்த நாட்டு மன்னரின் காதிலும் விழுந்தது. வாழ வசதியும் உழைக்க மனதும் இல்லாதவர்கள் மகான் என்றும் துறவி என்றும் சொல்லிக்கொண்டு உழைக்காமல் உடல் வளர்க்கின்றனர். இவர்களுக்கு மட்டும் செல்வம் கிடைத்தால் கடவுளை அடியோடு மறந்துவிட்டு மற்ற எல்லோரையும் போல ஆடம்பரமாகவே வாழ்வார்கள் என்றார் அந்த ராஜா. அவரது அமைச்சரோ, அரசே, இப்படி பேசி அடியார்களை இழிவுபடுத்தாதீர்கள் என அறிவுரை கூறினார். ஆனால் அந்த அரசர் அவர் பேச்சை கேட்கவில்லை. ஒரு தேர்வு வைத்து பார்ப்போம், அதில் அவர் வெற்றி பெற்றால் நான் என் தோல்வியை ஒப்புக்கொள்கின்றேன் என்று கூறினார் அரசன். அடுத்த நாள் அவர் பிச்சை எடுத்து வரும் பொழுது மாணிக்க கற்களை பிச்சை பாத்திரத்தில் இடுமாறு அரண்மனை பணியாளர்களுக்கு உத்தரவிட்டார். பணியாளர்களும் அவ்வாறே செய்தனர். பிறகு அமைச்சர் அரசரிடம், நாம் பிச்சை போட்ட மாணிக்க கற்களை அந்த மகான் எடுத்து வந்து உங்களிடமே ஒப்படைப்பார் என கூறினார். அரசரோ, அப்படியெல்லாம் அவர் திரும்பி தரவே வாய்ப்பில்லை என்று எதிர்வாதம் செய்தார். மகானும் வரவே இல்லை. மறுநாளும் அரசர் மகானின் பிச்சை பாத்திரத்தில் வைரங்களை போடச் சொன்னார். இம்முறையும் துறவி வராது போகவே அரசர் வெற்றி புன்னகை செய்தார். மூன்றாம் நாள் நன்முத்துக்களை பிச்சை போடச் சொன்னார். மகான் வந்தார், எடுத்தார், சென்றார், மீண்டும் வரவில்லை. உடனே அரசர் தம் காவலாளிகளை அனுப்பி மகானை அரண்மனைக்கு வரவழைத்தார். ஐயா, தினமும் பிச்சையில் கிடைக்கும் தானியங்கள் தங்களுக்கு போதுமானதாக இருக்கின்றதா என்று கேட்டார். மகான் அவரிடம், அரசே, என்ன கிடைத்ததோ அதை என் மனைவியிடம் கொடுத்து விடுவேன். அவள் சமைத்து துறவிகளுக்கு உணவிட்ட பின் மீதத்தை நாங்களும் உண்போம். எதுவும் கிடைக்கவில்லை என்றாலும் இன்று இறைவன் திருவுளம் இதுவே என்று பேசாமல் இருந்து விடுவோம் என்றார். அரசர் தொடர்ந்து, தானியம் மட்டும்தான் கிடைக்கின்றதா, வேறு ஏதேனும் உயர்ந்த பொருட்கள் கிடைக்குமா என்று கேட்க மகான் பேசாமல் நின்றார். அரசன் மீண்டும், உமது பிச்சை பாத்திரத்தில் மாணிக்கம், வைரம், முத்து என எல்லாம் போட்டார்களாமே, அவற்றை என்ன செய்தீர்கள் என்றார் கிண்டலாக. நாம் முன்னம் சொன்னது போல கிடைத்ததை என் மனைவியுடன் கொடுத்து விடுவேன். என்ன விழுந்தது என்றெல்லாம் ஆராய்ச்சி செய்யவே மாட்டேன். வேண்டுமானால் என் மனைவியிடம் கேட்டு பாருங்களேன் என்றார் மகான். அரசர், நானும் உடன் வருகின்றேன் என மகானுடன் சென்றார். அவர்கள் கூறியதை கேட்ட அந்த பெண், நீங்கள் கொண்டு வந்த தானியத்தில் சில சமயம் கற்கள் இருப்பது உண்டு. அவை வைரங்களா மாணிக்கங்களா என்றெல்லாம் எனக்கு தெரியாது. அரிசி களையும் பொழுது கற்களை குப்பையில் போட்டுவிட்டு சமைப்பேன் என்றாள் அமைதியாக. அப்படியென்றால் குப்பையில் பார்க்கலாமே என்றார் அரசன். குப்பை தொட்டியை கிளறும்படி பணியாளர்களுக்கு உத்தரவிட வைரமும் மாணிக்கமும் மின்னிக் கொண்டிருந்தன. அரசே, என் மனைவிக்கு அரிசியில் இருக்க கல்லும் வைரங்களும் ஒன்றுதான். இவையெல்லாம் உங்கள் செல்வங்கள், எங்கள் செல்வமெல்லாம் இறைவனே எனக் கூற அரசன் தலை கவிழ்ந்தார். அன்பர்களே, நமது திருக்கோவிலில் ஒவ்வொரு மாத இறுதி சனிக்கிழமை அன்று காலை 10 மணி அளவில் நவகிரக சாந்தி ஹோமம், கலச பூஜை, அபிஷேகம், அலங்காரம், ஆராதனை நடைபெறும். அன்பர்களே, இந்த பூசையில் கலந்து கொண்டு நவகிரகத்தின் தியான பலன்களை பெறுமாறு வேண்டிக் கொள்ளுகின்றோம். சூரியனை தியானம் செய்தால் செல்வம், கீர்த்தி, ஆயுள் ஆகியன உண்டாகும். சந்திரனை தியானம் செய்தால் உடல் நலம், நட்பு ஆகியவற்றை பலப்படுத்தலாம். செவ்வாயை நோக்கி தியானம் செய்தால் மன வலிமையும் வெற்றியையும் அளிக்கும். புதனோ செல்வம், வெற்றியை கொடுக்கும். வியாழனை தியானம் செய்தால் புகழும் மேன்மையும் அறிவும் கொடுக்கும். வெள்ளி தியானம் செய்தால் உடல் நலம், மன அமைதி ஆகியவற்றை அளிக்கும். சனியை தியானம் செய்தால் நீண்ட ஆயுள், உயர் புகழ் அழிக்கும். ராகுவையும் கேதுவையும் தியானித்தால் எல்லா வளங்களும் பெறலாம். எனவே அன்பர்களே, நமது திருக்கோவிலில் நடைபெறும் இறுதி சனிக்கிழமை நவகிரக ஹோமத்தில் கலந்து கொண்டு இறையருள் பெறுமாறு உங்களை வேண்டிக் கொள்ளுகின்றோம். ஒரு மிகப்பெரிய தவமுனிவர் எப்படியாவது சொர்க்கலோகத்திற்கு சென்று விட வேண்டும் என்று எண்ணத்துடன் தன்னிடம் இருந்த நோஞ்சான் பசுக்களை எல்லாம் தானமாக கொடுத்துக் கொண்டிருந்தார். தந்தையே, பால் வெற்றி போன இந்த நோஞ்சான் பசுக்களை கொடுப்பதால் என்ன லாபம் கிடைக்கும்? சொர்க்கலோக வாழ்வு எப்படி சித்திக்கும் என்று கேட்டான் மகன். மேலும் யோசித்த அவருடைய மகன், என்னை யாருக்கப்பா தானமாக கொடுக்கப் போகின்றீர்கள் என்றான் கேலியாக. தந்தை பதில் சொல்லவில்லை. மகன் மீண்டும் மீண்டும் அதே கேள்வியை கேலியுடன் கேட்க எரிச்சலடைந்த தந்தை, உன்னை யமனுக்கு கொடுக்கின்றேனடா என்று சொல்லி அதற்கான மந்திரத்தையும் சொல்லி புனித நீரையும் ஊற்றிவிட்டார். மகன் இறந்துபட்டு யமலோகத்திற்கு சென்று விடுகின்றான். 3 இரவுகள் யமலோக வாசலில் காத்திருந்தான். யமன் பதறிப்போய் ஓடி வந்தான். 3 இரவு காக்க வைப்பதற்காக மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அதற்கு பரிகாரமாக 3 வரங்கள் கொடுப்பதாக சொன்னான். மகனும் தன் தந்தைக்கு கோபம் நீங்கி சொர்க்கலோக பதவி பிராப்தி கிடைக்க வேண்டும் என்றான். சொர்க்கலோகத்திற்கு செல்ல என்ன யாகம் செய்ய வேண்டும் என்று கேட்டு தெரிந்து கொண்டான் மகன். 3வதாக ஒரு மகத்தான வரத்தை கேட்டான். யமராஜனே, தாங்கள் மரண தேவன். இறந்த பின் என்ன ஆகின்றோம் என்பதை எனக்கு சொல்ல வேண்டும். இறப்புத்தான் முடிவா, இல்லை அதன் பின்னும் எங்கள் இருப்பு நிலை தொடருமா? இந்த விஷயம் வேண்டாம் மகனே, அது மிகவும் குழப்பமானது. தேவர்களும் முனிவர்களுமே இன்னும் இதை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. இதை விட்டுவிடு. பதிலுக்கு, உன்னை பூலோகத்தில் மனனாக்குகின்றேன். கணக்கற்ற யானைகள், குதிரைகள், பசுக்கள் ஆகியவற்றை தருகின்றேன். தேவையில்லை, இது எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும். போகட்டும், நீ எத்தனை காலம் வாழ விரும்புகின்றாயோ அதுவரையில் வாழும் வரத்தை தருகின்றேன். அழகு, இளமை, செல்வம், உடல் நலத்துடன் நீண்ட காலம் மகிழ்வாக வாழ்வாயாக. வேண்டாம் தேவனே, தேவலோக கன்னிகளை தருகின்றேன். அவர்களோடு பல நூற்றாண்டு காலம் நீ சுகித்திருக்கலாம். வேண்டாம். பின்பு என்னதான் வேண்டும்? நான் கேட்ட கேள்விக்கு பதில் மட்டும் அதுவே போதுமென்றான் அந்த சிறுவன். யமன் வசமாக மாட்டிக்கொண்டான். அந்த சிறுவனுக்கு யமன் சொன்ன உபதேசம்தான் கடோபனிஷத்தாக மலர்ந்தது. இப்பொழுது அதுவல்ல சிந்தனை. வாழ்க்கையில் நாம் ஒரு பெரிய விஷயத்தை, இலக்கை தேடி போகும் பொழுது நமக்கு கொசுறு கொசுறாக சில நன்மைகள் உண்டாகலாம். பலரும், ஆகா இதுவே மிகவும் நன்று, இது போதுமானதே என்று நினைத்துக் கொண்டு தங்கள் தேடலை முடித்து விடுகின்றனர். பெரிய பதவியில் இருப்பவர்கள் பணம் பதவியின் மூலம் பெரும் பொருட்களை சம்பாதிக்க முடிந்தால் போதும் என்று நினைத்து விடுகின்றார்கள். இன்னும் சிலர் ஒரு குறிப்பிட்ட உயரத்தை தொட்டவுடன் போதுமென்று நின்று விடுகின்றார்கள். ஆன்மீகத் துறையில் ஈடுபட்டவர்கள் கூட சில சக்திகளும் சித்திகளும் வந்தவுடன் புகழையும் பணத்தையும் சம்பாதிக்க ஆரம்பித்து விடுகின்றார்கள். அதற்கு மேல் அவர்கள் வளர்வதில்லை. இதே கருத்தைத்தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் மிக அழகாக விளக்கினார். அவர் ஊரில் உள்ள கோவிலில் இறைவனுக்கு சுவையான இனிப்பு பிரசாதங்கள் படைப்பார்கள். அதை சுவைக்க எறும்பு கூட்டம் வந்துவிடும். அவற்றை விரட்ட இப்பொழுது இருப்பது போல் ரசாயனப் பொடிகள் எதுவும் இல்லை. எறும்புகளை எப்படி உள்ளே வரவிடாமல் தடுப்பது என்று ராமகிருஷ்ண பரமஹம்சரிடம் கோவில் நிர்வாகத்தினர் கேட்டனர். கோவில் வாசலில் கொஞ்சம் சர்க்கரையை தூவிவிடுங்கள், அதை தாண்டி அவை வரவே வராது. கொஞ்சமும் வன்முறை இல்லாத அற்புதமான வழி. எறும்பிற்கு வேண்டியது ஒரு இனிப்பு பொருள். அது கோவிலின் வாசலிலேயே சாதாரண சர்க்கரையில் கிடைக்கும் பொழுது எதற்காக உள்ளே வர வேண்டும்? ராமகிருஷ்ணனின் இந்த யோசனை நல்ல பலனை கொடுத்தது. ஆனால் அதைவிட முக்கியமான விஷயம் அன்று அவர்தம் சீடர்களுக்கு செய்த உபதேசம். அந்த எறும்புகளின் நிலையில்தான் இன்று பலர் இருக்கின்றார்கள். இறை அருளை தேடி சன்னிதானத்திற்கு வருகின்றார்கள். இறைவன் அவர்களுக்கு செல்வம், புகழ் போன்றவற்றை கொடுக்கின்றான். இவையெல்லாம் கோவில் வாசலில் கொட்டி கிடைக்கும் சாதாரண சர்க்கரை போல. உண்மையான ஆன்மீக இனிப்பு கோவில் கருவறையில் இருக்கின்றது. ஆனால் சாதாரண சர்க்கரை போதும் என்று அவர்கள் வாசலிலே திரும்பி போய் விடுகின்றார்கள். பெரிய லட்சியத்துடன் வாழ்க்கையை தொடங்குபவர்கள் நடுவிலேயே தங்கள் கனவுகளையும் லட்சியத்தையும் வந்த விலைக்கு விற்றுவிட்டு சுகபோக வாழ்வில் முடங்கிப் போகின்றார்கள். நாமும் இப்படித்தான் பல விஷயங்களில் இருக்கின்றோம். இதனை அரணை புத்தி என்றும் சொல்லுவார்கள். இலக்கை வழியில் துறந்து பேரின்பத்தை மறந்து சிற்றின்பத்திலேயே ஆழ்ந்தும் நிலைத்து விடுகின்றோம். சிற்றின்பம் புலன்களை திசை திருப்பி விடுகின்றது. இறைவனை, இறைநிலை பேற்றை அனுபவிக்காமல் வாழ்க்கையை கழிக்கின்றோம். இதுதான் இன்றைய நிலை.
நிறைநீள ஆதியயனோடு தேவர் சுரருள காளும் வகையொரு சிறைநீள
அன்பர்களே, நமது திருக்கோவில் மூன்றாம் ஆண்டு நிறைவுற்று நான்காம் ஆண்டில் காலடி எடுத்து வைக்கும் இந்த விழாவினை வரும் ஞாயிற்றுக்கிழமை 29ஆம் நாள் மிகவும் சிறப்பாக கொண்டாட இருக்கின்றோம். வருஷ அபிஷேகமாக நடைபெறும் இந்த விழா அன்று மாலை சித்ரா பௌர்ணமி திருவிளக்கு பூஜையாக மலரும். காலை 9:30 விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாவஜனம், கலச பூஜை, கணபதி ஹோமம், ஸ்கந்த ஹோமம், ருத்ரஹோமம், சக்தி ஹோமம், சுதர்சன ஹோமம், நவகிரக ஹோமம், காலபைரவர், மதுரை வீரர், முனீஸ்வரர் ஹோமம் மற்றும் பூரணாகதியுடன் நிறைவுற்று திரவிய அபிஷேகம் மற்றும் அலங்காரம் தீபாராதனையுடன் அன்றைய காலை பூசை நிறைவேறும். அதுபோன்று அன்று மாலை 7 மணியளவில் விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கும் இந்த விழா திருவிளக்கு பூஜையாக மலர்ந்து 8:30 சிறப்பு ஆரத்தி அர்ச்சனை மகா பிரசாதங்களுடன் நிறைவேறும். அன்பர்களே, இந்த விழாவில் நீங்களும் உங்கள் குடும்பம் நண்பர்கள் சூழ வந்திருந்து விழாவிலே பங்கேற்று இறையருள் பெறுமாறு உங்கள் அனைவரையும் வேண்டிக் கொள்ளுகின்றோம். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.
பழனியப்பா ஒப்பிலா உன் பெருமை செப்பும் நாயினிக்கிதப்பா சுப்பிரமணியா உன்னை தப்பாமல் பணிந்திடும் பக்தனப்பா அப்பா பழனியப்பா ஒப்பிலா உன் பெருமை செப்பும் நாயினிக்கிதப்பா சுப்பிரமணியா உன்னை தப்பாமல் பணிந்திடும் பக்தனப்பா வயதென்றாலும் பெரிய அறிவு பெற்றால் நிறைய புகழ் பெறலாம் என்பதற்கு சிறிய வயதென்றாலும் பெரிய அறிவு பெற்றால் நிறைய புகழ் பெறலாம் என்பதற்கு நீ உரிய உதாரணமாய் அரிய குருவாக புரிந்தாயே உபதேசம் தந்தைக்கே அப்பா பழனியப்பா ஒப்பிலா உன் பெருமை செப்பும் நாயினிக்கிதப்பா சுப்பிரமணியா உன்னை தப்பாமல் பணிந்திடும் பக்தனப்பா எந்தெந்த சந்தத்தில் உந்தன் பேர் வந்தாலும் கந்தா உன் திருவுள்ளம் சந்தோஷமா. எந்தெந்த சந்தத்தில் உந்தன் பேர் வந்தாலும் கந்தா உன் திருவுள்ளம் சந்தோஷமா. வரம் தந்தாலும் குமரேசா சிந்தை வாழும் நேசா. எந்தாய் நீ சொந்தம் நீ பந்தம் நீயே. அப்பா பழனியப்பா ஒப்பிலா உன் பெருமை. செப்பும் நாய் இனிக்குதப்பா சுப்பிரமணியா. உன்னை தப்பாமல் பணிந்திடும் பக்தனப்பா.
வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க. குறைவில்லாது உயிர்கள் வாழ நான்மறை அறங்கள் ஓங்க. நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். அன்பர்களே, இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுறுகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் 104.6 பண்பலை வரிசையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்ளுகின்றோம். இந்த நிகழ்ச்சி பற்றி உங்களது கருத்துக்களை இவனை 2638854 என்கின்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு பேரன்புடன் கேட்டுக்கொள்ளுகின்றோம். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.
போன